வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. வழக்கம் போல அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜா. சிங்கத்துக்கு வயசாயிருச்சு. வேறு எந்த சிங்கமும் அந்த காட்டுக்குள்ளேயும் இல்லை. அதனால வேற ஏதாவது ஒரு மிருகத்தை ராஜா வாக்கலான்னு சிங்கம் முடிவுக்கு வருது. நியாயமான முறையில் தன்னோட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி தேர்தல் வைக்கலான்னு முடிவு பண்ணது சிங்கம். தேர்தலில் யார் வேணாலும் போட்டியிடலாம், போட்டியிடுறவங்களுக்கு மற்ற மிருகங்கள் வாக்களிக்கலான்னு சிங்கம் எல்லா மிருகங்கள் முன்னிலையிலையும் சொல்லுது. அதை கேட்ட மற்ற மிருகங்கள் யார் போட்டியிடுவாங்க, யாருக்கெல்லாம் எவ்வளோ ஆதரவு கிடைக்கும்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்ததுங்க. அதிகப்படியான மிருகங்கள் ஒரு யானையை அடுத்த ராஜா ஆக்கலான்னு கருத்து சொல்லுது. எல்லா மிருகங்களையும் அனுசரித்து பிரச்சனை எதுவும் பண்ணாத அந்த யானை தான் தலைவர் ஆகணும்னு மற்ற மிருகங்களும் ஆசைப்படுது. ஆனால் அங்கிருந்த ஒரு நரிக்கு தான் ராஜா ஆகணும்னு ஆசை. எவ்வளோ நாள் தான் தந்திரத்தை பயன்படுத்தி தனக்கு தேவையான எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிறது, தனக்குன்னு ஒரு அதிகாரம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நரி நினச்சி ராஜா ஆகணும்னு முடிவு பண்ணுது. யானையை எதிர்த்து போட்டிக்கிட்டால் எப்படியும் தோற்று தான் போகணும். ஏன்னா 90% மிருகங்கள் அந்த யானையோட பக்கம்தான் இருக்குது. இது நல்லாவே அந்த நரிக்கும் தெரியும். யானையை தவிர வேறு எந்த மிருகமும் காட்டு ராஜாக்கான தேர்தலில் போட்டியிட போகிறதும் இல்லை. அதனால் யானை போட்டியிடலைன்னா எப்படியும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தான் வெற்றி அடைஞ்சிடலான்னு நரிக்கு தெரிஞ்சு அந்த நரி ஒரு திட்டம் தீட்டுது. யானைக்கிட்ட போய் நரி சொல்லுது, நீ ரொம்ப பலசாலி, நீ ராஜாவாக வந்தால் நானே சந்தோஷப்படுவேன். ஆனால் பாரு, இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் என்கிட்ட வந்து யானை பலசாலியாக இருந்து என்ன தான் பயன்? நரியான உங்களை மாதிரி அதுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, சுறுசுறுப்பும் வேகமும் கூட இல்லை. இவ்வளோ பலவீனமாக இருக்கிற இந்த யானையை பலமான ஆள்னு சொல்லி எப்படி ராஜாவாக்குறதுனே தெரியல அப்படின்னு எல்லா மிருகங்களும் சொல்லிச்சு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தைரியமாக போட்டியிடு, நீ வெற்றி அடைஞ்சிருவ அப்படின்னு நரி தன்னோட தந்திரத்தால் யானையோட மனசில் சந்தேகத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் விதைக்க முயற்சி பண்ணுது. கடைசியாக அந்த நரி தன்னோட முயற்சியில் வெற்றியும் அடையுது. யானை தான்கிட்ட குறைகள் தான் இருக்கோ, தான் ஒரு ராஜா ஆக தகுதி இல்லையோ அப்படின்னு சுய சந்தேகம், அதாவது செல்ஃப் டவுட்டை ஏற்படுத்திக்குது. திரும்ப திரும்ப அந்த நரி சொன்ன விஷயங்களையே யோசித்து தன்னோட பலவீனங்களை மட்டுமே நினச்சி பார்த்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்குது. தனக்கு திறமை இல்லை, தாம் பலவீனமானவன், ராஜா ஆக எந்த தகுதியும் இல்லைன்னு பல காரணங்களை சொல்லி தேர்தலில் போட்டியிட போகிறதா இல்லைன்னு யானை சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்னன்னு கேட்க அப்போ தான் நரி சொன்னதும் மற்ற எல்லா விஷயங்களும் சிங்கத்துக்கு தெரிய வருது. அப்போது சிங்கம் சொல்லுது, இதுக்காக தான் இவ்வளோ வருத்தப்படுறியா? என்னை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு போட்டி வச்சாங்க. அப்போவும் இந்த நரி கூட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து, உன்னால் குரங்கு மாதிரி தாவ முடியுமா, மீன் மாதிரி நீந்த முடியுமா, சிறுத்தை மாதிரி ஓட முடியுமான்லாம் கேட்டான். இதெல்லாம் இல்லைன்னா உனக்கு திறமை குறைவு, நீ ராஜா ஆக தகுதியே இல்லைன்னு தானே அர்த்தம், நல்லா யோசிச்சு பாருன்னு அந்த நரி சொல்லிட்டு போச்சு. நான் என்கிட்ட இருந்த பலம் என்னன்னு சொல்லி வாக்கு கேட்டேன், ஜெயித்தேன், இப்போ ராஜாவாக இருக்கேன். தன்னடக்கங்கிற பேரில் நம்மக்கிட்ட இருக்கிற திறனை பலத்தை இதெல்லாம் வெளிக்காட்டாமல் இருந்தால் நமக்குள்ளே எந்த திறனுமே இல்லையோ அப்படின்னு நமக்கே நம்ம மேலே ஒரு தாழ்வான மதிப்பு ஏற்பட்டுரும். உன்கிட்ட என்னெல்லாம் இல்லை, எதெல்லாம் முடியாது அப்படிங்கிறத விட உன்னால் என்ன முடியும், என்ன திறமையெல்லாம் உனக்குள்ளே இருக்குங்கிறத யோசி. அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக உனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை நீங்கும். அதே நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த திறமசாலியாக இருப்பாங்க. அதை ஏற்றுக்கிறது மூலமாக நீ மட்டும்தான் திறமைசாலி அப்படிங்கிற கர்வம் உனக்குள்ளே ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். எல்லோருடைய திறமையும் மதித்து அவங்கள ஒருங்கிணைச்சு இந்த காட்டை மிருகங்களை சரியாக வழி நடத்த முடியும் அப்படின்னு யானைக்கு சிங்கம் சொல்லுது. சிங்கத்தோட இந்த அறிவுரைக்கு அப்புறம் யானை நம்பிக்கையோட தன்னோட பலம் என்ன, திறமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வெளிக்காட்டி வெற்றி அடைஞ்சது காட்டையும் நல்லபடியாக பார்த்துக்குச்சு. இந்த கதையில் வர்ற மாதிரி வேறு யாரோ ஒருத்தர் நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை விதைச்சாலும் சரி, இல்லை நம்மளை நாமே சந்தேகப்பட்டு அதாவது செல்ஃப் டவுட் பண்ணி தாழ்வாக உணர்ந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு தான். இந்த சமுதாயத்தில் ஒரு சில பண்புகள் ரொம்ப அதிகமாக மதிக்கப்படுது. இந்த பண்பெல்லாம் இருந்தால் இவங்க ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு கருதப்படுது. அப்படி இருக்கக்கூடிய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு தன்னடக்கம், அதாவது ஹியூமிலிட்டி. பல நேரங்களில் தன்னடக்கத்தோடு இருக்கிறமா இல்லை தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறமான பலருக்கும் புரியறதில்ல. ஒரு வெற்றி கிடைக்குது கடினமான உழைப்புக்கு அப்புறம், எல்லோருமே அவங்க வெற்றியை அடைய கடினமாக உழைச்சிருப்பாங்க. அதனால் நான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கேன், நான் மட்டும்தான் கடினமான உழைப்பாளிங்கிற மாதிரியெல்லாம் பேசாமல் இருக்கிறத தன்னடக்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த வெற்றிக்கு நம்ம தகுதியானவங்க இல்லையோ, இந்த வெற்றியை பற்றி நாம் பேசினா நம்மளை விமர்சிப்பாங்களோ அப்படின்னு நம்மளை நாமே குறைவாக மதிப்பிட்டு அதனால் அதை பற்றி பேசாமல் அமைதியாக இருக்கிறது தாழ்வு மனப்பான்மை. வெளியே இருந்து பார்க்குற ஒருத்தருக்கு தன்னடக்கத்துக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா பலர் தாழ்வு மனப்பான்மையை தன்னடக்கங்கிற போர்வைக்குள்ளே மறைச்சிடுறாங்க. ஆனால் நாம் உண்மையில் என்ன நிலையில் இருக்கோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக வெற்றியை பற்றி வெளியே சொல்ல பயப்படுறோமா, இல்லை எல்லோருமே அடையிற ஒரு வெற்றி தானே இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாக அடக்கத்தோடு நகர்ந்துடுறோமா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். தன்னடக்கத்துக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இருக்கிற சில வேறுபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை பிறரோட ஒப்பிட்டு நம்ம மற்றவங்களை விட கீழே இருக்கிறோமோன்னு நினைக்கிறது தாழ்வு மனப்பான்மை. அதுவே நமக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குது, நம்ம சாதிச்சிருக்கோம், அதுக்குன்னு நம்ம எல்லோருக்கும் மேலே பிறரை விட நாம் உயர்ந்தவங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறது தன்னடக்கம். அதாவது இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, நம்ம எல்லோருக்கும் கீழேன்னு நினச்சா அது தாழ்வு மனப்பான்மை, நம்ம யாருக்கும் மேலே கிடையாது அப்படின்னு நினச்சா அது தன்னடக்கம். நமக்குள்ளே திறன் இருந்தாலுமே நம்மால் அந்த செயலை செய்ய முடியாதோ, இல்லை நம்மால் வெற்றி அடைய முடியாதுன்னு நம்மக்கிட்ட திறன் இல்லை, பலம் இல்லைன்னு நினைக்கிறது தாழ்வு மனப்பான்மை. அதே நேரம் நம்மால் இந்த செயலை செய்ய முடியும்னு நம்ம திறமையை ஏற்றுக்கிறதும், ஆனால் நம்மால் மட்டும்தான் முடியும்னு நம்மளை ரொம்ப உயர்வாக நினைக்காம இயல்பாக அந்த செயலை செஞ்சுட்டு போகிறதும் தன்னடக்கம்னு சொல்கிறாங்க. ஒரு செயல் நல்லபடியாக செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும். தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறவங்க தாமால வெளிச்சம், அதாவது ஸ்பாட்லைட் விழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கான திறமையும் தகுதியும் நமக்குள்ளே இல்லை, பிறர் அதுக்காக நம்மளை கிண்டல் செய்வாங்க, விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்பாங்க. அதுவே செஞ்சது நல்ல விஷயந்தான், ஆனால் அதுக்குன்னு நம்மளை பாராட்டணும் புகழணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்பாங்க தன்னடக்கத்தோடு இருக்கிறவங்க. இதனால தான் வெளியே இருந்து பார்க்குற ஒருத்தருக்கு தன்னடக்கத்தோடு தள்ளி நிற்கிறோமா இல்லை தாழ்வு மனப்பான்மையால் தள்ளி நிற்கிறோமான்னு தெரியாதுன்னு சொல்லப்படுது. தாழ்வு மனப்பான்மையை மறைக்க நம்ம தன்னடக்கத்தோடு இருக்கிறதா வெளிக்காட்டிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை நாம ஏமாற்றிக்கிட்டு அதே தாழ்வு மனப்பான்மையோடு தான் நம்ம பயணிச்சிட்ருக்க வேண்டியிருக்கும். தன்னடக்கத்தோடு இருக்கிறவங்க தாங்கிட்ட இந்த திறன் இருக்குன்னு தன்னோட திறனை அங்கீகரிப்பாங்க, ஆனால் அதை பற்றி பெருமை பேச தான் விரும்ப மாட்டாங்க. ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவங்க தன்னோட வெற்றிகள் பாராட்டுகள்னு தன்னோட வெற்றிக்கான ரிசல்ட்டை கண் கூட பார்த்துருந்தாலுமே தன்னோட திறனை பலத்தை இதெல்லாத்தையும் குறைச்சி தான் மதிப்பிடுவாங்க, இல்லை அதை அங்கீகரிக்கவே மாட்டாங்க. இப்படி நிஜத்தில் திறனும் பலமும் இருந்தாலும் திறனற்றவங்களா பலமற்றவங்களா தாழ்வாக உணர காரணம் என்னன்னு தெரிஞ்சால் எதை சரி செய்யணுங்கிற புரிதலும் நமக்கு கிடைக்கும். இப்படி தாழ்வாக உணர ஒரு முதல் காரணம் என்னென்னா, தவறான மனிதர்களுடனான நட்பும் பழக்கமும். சிலர் தன்னை பெட்டராக காட்டிக்க உங்களை கீழே இறக்கி பேசலாம், உங்ககிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்லி சுட்டி காட்டலாம், நம்மக்கிட்ட பாசிட்டிவாக எதுவுமே இல்லையோன்னு கூட நம்மளை யோசிக்க வைக்கலாம். ஒரு சிலர் சரியோ தவறோ எப்போதுமே உங்களோட கருத்தை செயலை கிண்டலும் கேலியும் செய்யலாம். இப்படி உங்களோட தன்னம்பிக்கையை சுய மரியாதையை உடைக்கிற மாதிரியான நபர்களும் உங்கள் கூட இருந்தால் அவங்களோட வார்த்தைகளை கேட்டு கேட்டு உள்ளுக்குள்ளே தாழ்வான மனப்பான்மை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திறன்கள் இருந்தும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், பிறர் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதாவது நம்மளை எப்படி மதிப்பிடுவாங்க அப்படின்னு பயப்படுறது. நம்ம உருவத்தை, நிறத்தை, பிறந்த இடத்தை, பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை, பேசுகிற மொழியை இதெல்லாம் வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயப்படுறது தாழ்வு மனப்பான்மைக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு வெற்றி அடைஞ்சிருந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம், அதுக்கு நம்ம எவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்காம நம்மளை ஜட்ஜ் பண்ணுறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. ஏன், நாம் கூட அப்படி மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். நாம் இதை செஞ்சால் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயமே தாழ்வு மனப்பான்மையும் இன்செக்யூரிட்டியும் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணம். இப்படி நம்மளை பற்றி எதுவுமே தெரியாத அல்லது முழுசாக தெரியாத ஒருத்தரோட வார்த்தையை நம்புறதை விட நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையும் நம்ம பலத்தையும் நம்ம நம்பலாம். கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசுறது தன்னடக்கம் இல்லை அப்படின்னு ஆகாது. அதை பற்றி அடிக்கடி பெருமை பேசுறத தான் தவிர்க்கணுமே தவிர அதை பற்றி பேசுறதையே தவிர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்கிறது தற்பெருமை ஆகாது. சில நேரத்தில் ஒர்க் பிளேஸ், அதாவது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம செஞ்ச வேலையை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கோம். நாம் என்ன செஞ்சோமோ அதை பற்றி மிகைப்படுத்தாமல் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நாம் எப்படி நாம் செஞ்ச வேலையை பற்றி நாமே சொல்லிக்கிறது அப்படின்னு தயங்கிக்கிட்டு நின்னா, ஒன்று நம்ம உழைப்பு சுரண்டப்படும், இல்லை நம்ம உழைப்புக்கான பலனை வேறு யாரோ ஒருத்தர் அனுபவிப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு நம்ம உழைப்புக்கான அங்கீகாரம் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லைன்னு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. 10% வேலை செஞ்சுட்டு 100% வேலை செஞ்சதாக காட்டிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில், 100% வேலை செஞ்சுட்டு தன்னடக்கங்கிற காரணத்தால் 10% கூட தேவையான சமயத்தில் சொல்ல தயங்குற ஒரு நபராக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு நமக்கு தான். நம்ம யார் என்னன்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சுய உருவம், அதாவது செல்ஃப் இமேஜ் வச்சுருப்போம். நம்மளோட திறமைகளை பலங்களை நமக்கு நாமே சொல்லாமல் விட்டுட்டோன்னா, நம்மக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு திறமையும் இல்லை போல் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே தாழ்வாக உணர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தன்னடக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடையும் தற்பெருமையோடையும் தான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜில் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா, பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற எண்ணை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்துக்குமான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.